விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பில் கருத்துக்களை எடுத்து சொல்கிறார். கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி நிலைய திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேரன்பிற்குரிய பெருமக்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய தலைப்பு வந்து யோகமும் மனித மாண்பும். மனிதன் என்பவன் வந்து மனம் கூட்டிலிதன் மனிதன். அதனால் மனிதன் ஈரமாக இருக்கணும், நல்ல கருணையாக இருக்கணும், அன்புடையவனாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவனாக இருக்கணும். அந்த குணங்கள் இருந்தால்தான் மனிதனும் தெய்வமாகலாம், நிலைக்கு உயர முடியும். அப்போது இந்த மனிதன் தெய்வமாக உயருவதற்கு யோகம் எப்படி பயன்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ யோகம் என்றால் என்னங்கிற ஒரு கேள்வியை பொதுவாக கேட்டோம்னா, யோகம் என்றால் இணைதல், ஒன்றாதல், பதங்கமாதல், பக்குவப்படுத்துதல், சிற்றறிவோடு முற்றறிவு, முற்றறிவோடு சிற்றறிவு இணைதல், இறைநிலையோடு இணைதல்ங்கிற விளக்கங்களெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து மனிதனாக இருக்கிற சித்தறிவுடைய ஒரு மனிதன் பேரறிவுடைய முத்தறிவுடைய இறைநிலையோடு இணைய வேண்டும். நமது ஆன்மா வந்து இறைநிலையோடு லயமாக வேண்டும், இரண்டும் ஒன்று கலக்க வேண்டும். அப்போ இரண்டும் ஒன்று கலந்தால் என்னாகலாம், அந்த மனிதன் வந்து மாண்புடையவனாக, மதிப்புமிக்கவனாக, மாட்சிமுடையவனாக, தெய்வமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அங்கே குவிந்து கிடைக்கிறது. ஆனால் இன்றைய வாழ்க்கையில் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து தெய்வமாக, மனுஷன் மனுஷனாகவே இருக்கிறது இல்லை, மனுஷன் மிருகமாக தான் இருக்கிறான். ஏன் மிருகமாக இருக்கான்னா ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, மனுஷன் வந்து டைரெக்டாக இறைநிலையிலிருந்து தோன்றலை, மனிதன் வந்து மிருகங்களுக்கு அடுத்தபடி, மிருகங்களை அடுத்து, அதாவது இரண்டு மிருகங்களும் துரதிருஷ்டவசமாக இணைப்பு ஏற்பட்டு அதனால் தோன்றினவன் தான் இந்த மனிதன். அப்போ மனித மிருகத்திலிருந்து வந்ததினால அவனுக்கு என்னென்னா, மிருகத்தின் பண்புகளான நான்கு தன்மைகள் இருக்குது. என்னென்ன தன்மைகள்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வதைத்தல், இரண்டு கொலை செய்தல், மூன்று பிறர் வளம் பறித்தல், நான்கு பிறரது வாழ்க்கை சுதந்திரத்தில் தலையிடுதல். இதை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த நம்ம நாட்டில் பிற ஜனங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பொதுவாக இந்த நாலு குணமும் மண்டி கிடக்குது. மண்டி கிடக்கிற ஒரு இடத்துல அந்த மிருக குணம் இருக்கிற இடத்துல தெய்வம் வந்து குடியிருக்க முடியுமா, இல்லை புக முடியுமா? முடியவே முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், மனிதன் மாண்புடையவனாக, மனிதன் மனிதனாக மாறுவதற்கு இந்த நான்கு விதமான தீய குணங்களை நம்மிடிருந்து அப்புறப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மோடு இருக்கிற தீய குணங்களை, தீய எண்ணங்களை நமது எண்ணத்தால் எண்ணி எண்ணி நம்மளே வந்து சிற்பாய்க்கணும். அதாவது அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே, வேற ஒன்றுமே கிடையாது. எண்ணங்கள் தான், எண்ணத்தை தவிர பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட எண்ணத்தை வந்து மாற்றி அமைக்கணும். இந்த மிருக எண்ணங்கள், மிருக குணங்களை மாற்றி அமைப்பதற்கு எப்படி மாற்றி அமைக்கங்கிறது கண்டுபிடிச்சு ஞானிகள் எல்லாம் சித்திரங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யோகத்தின் மூலமாக அவர்கள். யோகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகம் என்பது தியானத்தை உள்ளடக்கியது, அகதவத்தை உள்ளடக்கியது. அகதவம் என்பது பயிற்சிகள், யோகாசனங்கள், உயிருக்கான பயிற்சிகள் எல்லாத்தையுமே அடக்குனது அகதவம். இந்த அகதவத்தின் மூலமாக மனிதன் உயரலாம். அதடுத்தது அகதவத்தின் மூலமாக உயர்ந்த பிற்பாடு என்னன்னா அகத்தாய்வு. அகத்தாய்வு என்பது அரும்பெரிய செயல். அகத்தாய்வு என்பது தற்சோதனை, நம்மளே நம்மளே சீர்படுத்திக்கிறது, மனுஷனை மனுஷனே கேள்வி கேட்டுக்கிறது. நான் வந்து ஒருத்தரை வந்து எக்ஸை பார்த்து என்ன உங்களுக்கு அறிவே இல்லையா, உனக்கு என்ன தப்பு பண்ணுறேன்னா எம்மேல கோவப்படுவார். ஆனால் அவரே உட்கார்ந்து தன்னை பார்த்து சிரிக்கும்போது, தன்னுடைய குறைகளை சொல்லும் பொழுது அவரே சிந்திப்பார், ஓ இந்த குறைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு உணரும் பொழுது, நிறைய குறைகள் இருக்கு, சினம் தவிர்த்தல், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, ஏகப்பட்ட குறைகள் மனுஷங்கிட்ட மண்டி கிடக்குது. அந்த இதெல்லாம் வந்து நம்ம அப்புறப்படுத்தணும். இப்போ அப்புறப்படுத்தினாதான் அந்த மனம் ஆகும். மனம் என்பது என்னாகணும் கேட்டால், மன வலிமையாக இருக்கணும், மனம் தூய்மை பெற்றதாக இருக்கணும், அப்போதான் எல்லாமே நடக்கும். மன வலிமை பெறுவதற்கு என்ன பண்ணால், ஆக்சுவலாகவே மனதை வலிமைப்படுத்துறதுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், வில் பவர் வரணும்னா நீங்கள் தியானம் பண்ணணும். தியானத்தை தவிர எந்த பலனும் எந்த பயிற்சிகளும் அதாவது மனநிலையை உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் என்பது என்ன அப்புறங்கிற ஒரு கேள்விக்கு போனோம்னா, மனம் என்பது ஒரு அலைநிலை, மனம் என்பது ஒரு பொருள் அல்ல. அதனால் மனம் என்பது இயற்கையாகவே இருக்கிற குணத்தில் அலைவாய்ஞ்சிட்டு இருக்கு. நம்ம சொல்லுமில்ல, ஏன்டா மனசு அலைவாயை விட்டுட்டு இருக்கிறேன்னு நம்ம பொதுவாக ஜனங்களை சொல்கிறோம் இல்லை. அவள் குரங்கு போல மனதில் தாவி தாவி போயிட்டு தான் இருக்கும், அது ஒரு நிலையாக நிற்காது. அப்போ ஏன் இந்த மனம் வந்து அலை நிலையாக இருக்குதுன்னு பார்த்து, அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம உடலில் இந்த நம்ம உடல் உயிர் மனம் மூணு இருக்குது மனசனுக்கு. இந்த உடல் என்பது நமது செல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வீடு கட்டுறோம், செங்கற்களை வச்சு கட்டுறோம், சாந்து பூசுகிறோம், சிமெண்ட் சாந்து பூசி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம். அதே போல் இந்த உடல் உருவம், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவத்திற்கு என்ன இருக்குன்னா, செல்கள் தான் சேர்ந்துருக்கு. செல்களில் வந்து பொலாரிட்டி இருக்குது, காந்த துருவங்கள் இருக்கு. அந்த காந்த துருவங்கள் வட துருவம் தென் துருவம் ரெண்டையும் பொலாரிட்டி சேர்ந்து இணைஞ்சிருக்கும். அந்த இணைப்பை வந்து உடம்பு அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் மெட்டீரியல்ஸ் வேணும், இணைப்பு பொருள் வேணும், அதுதான் ஜீவகாந்தம். இப்போ ஜீவகாந்தம் என்றால் என்னங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன சமாச்சாரம் தான் அப்படியே போனோம்னா தெரியும் ஜீவகாந்தம் என்றால் என்ன. அதுதான் ஜீவகாந்தமே மனம். இப்போ ஜீவகாந்தம் ஒரு அலைநிலையான இருக்கிறது. அப்போ அந்த ஜீவகாந்தம் எங்கிருந்து இருப்போம், அதற்கு ஒரு மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உயிரில் இருந்து மனமாகிறது. உயிர் என்பது என்ன, உடல் உயிர் மனம். உடம் என்பது செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் என்பது பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அல்லது விண். இந்த ஆகாசம் அல்லது விண்ணுங்கிற முதல் தத்துவம் தான் நம்ம உடல்ல உயிராக ஓடிட்டு இருக்கு. இந்த உயிரா ஓடிட்டு இருக்கிறது இதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சுருக்கமாக சொல்லிடுறா, அப்புறம் விளக்க பின்னால் தொடர்ச்சியாக வரும். அதாவது இந்த இறைநிலை என்பது, கடவுள் என்பது ஒரு உருவம் இல்லாதது, அருவமானது. அப்போ இது வந்து சுத்த வெளி, வெட்ட வெளி. அதனோட இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாத்திரம் தன்னைத்தானே இருக்கிறது. ஏன்னா அளப்பரிய ஆற்றல் மண்டி கிடக்கிறதுனால அதை தன்னைத்தானே இருக்கிக் கொள்வதனாலே என்ன ஆகுதுன்னா, அது மடிப்பு விழுந்து அந்தந்த இடத்துல சில இடங்களில் வந்து இறை துகள்கள், டஸ்ட் பார்ட்டிக்கல், இங்கிலீஷில் சொன்னால் டஸ்ட் பார்ட்டிக்கல், தமிழில் சொன்னால் இறைத்துகள், இறைத்துகளில் உருவாயிருது. இறைத்துகள் உருவாயிருச்சு, அந்த தண்ணீருக்கு சுத்தவெடி சுத்திட்டு தண்ணீருக்கு தான் சுத்துது, சூழ்ந்து அழுத்துறதுனால அந்த இறைத்துகளுக்கு என்ன தற்சுழற்சி வேகம், செல்ஃப் ரெவல்யூஷன்ஸ் கிரியேஷன் ஆயிருது. அப்போ கிரியேஷன் ஆகி அதான் ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கு. இது மாதிரி வெளிவந்து கொண்ட இறைத்துகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொத்தேக்கமாக சூழ்ந்து அழுத்துற ஆற்றலினால், தண்ணீருக்கு சூழ்ந்து அழுத்து மாற்றினால கொத்தேக்கமாக மாறுகிறது விண் அல்லது ஆகாசம். ஐம்பூதங்களில் முதல் தத்துவமான உது இதுதான் நம்ம உடல்ல உயிராக ஓடிட்டு இருக்குது. பஞ்சபூதங்கள்ல இந்த உடலே பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. அந்த பஞ்சபூதங்கள்ல இந்த விண் எப்படி இருக்குன்னா, உயிரை நமது உயிரா இருக்குது. நிலமா வந்து நமது உடல் சதைகள், எலும்பு சதைகள் இருக்குது. நீர் வந்து இரத்தமா இருக்குது. நெருப்பு உடல் வெப்பமா இருக்குது. காற்று வந்து மூச்சா இருக்குது. உயிர் வந்து விண்ணா இருக்குது. அப்ப அந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. அதனால பஞ்சபூதங்கள் ஆக்கப்பட்ட உயிரும் நம்ம உயிராகிட்டு இருக்கு. அப்ப அந்த உயிர் துகள், லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கல், அதாவது விண் என்பது இறை துகள்களால் ஆக்கப்பட்டது. இறை துகள்கள் தான் சேர்ந்து ஆகுது. திரும்பவும் அந்த விண்ணை சுழன்றுட்டு இருக்கு. சுத்தும் பொழுது உள்ளுக்கு இருந்த இறை துகள் மீண்டும் வெளியேறுது. வெளியேறி மீண்டும் சுத்த வெளியே மாறும் பொழுது அதிலிருந்து வெளியேறுகின்ற இறை துகளுக்கு பேர் என்ன, காந்த அலைகள் அல்லது ஜீவகாந்தம், பயோ மேக்னட்டிசம், காந்த அலைகள் சொல்றோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இறை துகள்கள் தான் காந்த அலைகள், ஜீவகாந்தம். அப்ப நமக்குள்ள இறைநிறையே உடல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. நம்ம யாரு இப்ப கேட்டீங்கன்னா, ஒரே கேள்வி, நம்ம எல்லாம் கடவுள்கள் தான், வேற யாருமே கிடையாது. கடவுள் நமக்குள்ளே இருக்குது, நமக்கு தெரியாம இருக்குது. அதுக்கு தான் இந்த பயிற்சிகள், இந்த மாண்பு எப்படி இதை திரும்ப அடையிறது, அதே இடத்த கொண்டு தெய்வத்த நிலையை எப்படி கொண்டு வருதுங்கிறது, இந்த மாண்புகள் எப்படி யோகா பண்ணது தெரியுதுக்கு. யோகத்தை பத்தி சொல்றோம். இதை வந்து இப்ப தெரிஞ்சிட்டீங்க, நீங்க உயிர் சுழன்று இருக்கு, இந்த உடல்ல உயிர் இருக்கு, உடலை பத்தி தெரிஞ்சாச்சு. ஆனால் மனம் என்பது உயிரின் படரக்க நிலை. உயிர் விரிந்தால் மனம், ஏன்னா இந்த காந்த அலைகளா வரும்போது மனமாயிருது. அந்த உயிருக்கும் மத்தியிலே, உடல் சுழன்றிருக்கும் போது உயிருக்கு மத்தியிலே இருக்கிறது, அசையாம ஒரு பொருள் இருக்கு, அதற்கு பெயர் அறிவு. அதுதான் கடவுள், அதுதான் காட், அதுதான் அறிவு. அறிவே தெய்வம், அறிவே அறிவே திருவிக்கோயில்னா அறிவே தெய்வம். தெய்வம்ங்கிறது அறிவு தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கிட்ட நல்ல அறிவு நல்லா இருக்குதுன்னு சொன்னா நம்ம கடவுள் தான். அங்கதான் அந்த அறிவை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். சரி, அறிவு இருக்கே, உயிர் படர்ந்தால் மனம். அப்போ உயிரின் படரக்க நிலை என்னாச்சுன்னா, உயிர் விரியும் பொழுது உயிர் துகள்ல, உயிர் துகள் சுத்தி வெளியே வரும்போது காந்தலைகள் மனமாது. அப்ப வந்து உயிரின் படரக்க நிலை மனம் வந்து. அப்ப மனம் என்பது அலைங்கிறது புரிஞ்சிட்டீங்களா? ரைட். இப்போ இந்த அலைவாகின்ற மனது என்ன பண்ணா, இப்படியே விட்டுட்டு இருந்தா ஒரு காரியத்தை நம்மளால சாதிக்க முடியாது. மனுஷனுடைய பிறவியின் நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறவியின் நோக்கம், வாழ்வின் நோக்கம், இறைநிலை உணர்வு பெறுதல், அறிவில் முழுமை பேர் அடைதல். அறிவில் முழுமை பேர் அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க இறைநிலையை ஒன்று ஆட்டோமேட்டிக்கா உணர்ந்துடலாம். அப்ப அந்த அறிவில் முழுமை பேர் பெறுவதற்கும் இறைநிலை உணர்வதற்கும் என்ன வேண்டும்னா யோகம். யோகம் என்ன எனக்கு என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்றாதல், இணைதல், இதோடு இணைதல், நமது இறைநிலையோடு நமது ஆன்மா லயமாகணும், இதுதான். இதுக்குதான் யோகம். யோகம் எதுக்கு மூலியமாக வருது? த்ரூ மெடிடேஷன், தியானத்தின் மூலியமாக பெறுது. மனம் என்பது அலைச்சுழல். அலைச்சுழலை வச்சு நம்ம ஒருநிலைப்படுத்தி கான்சன்ட்ரேஷன் மைண்டு கொடுத்து ஒரு காரியங்களை வில் பவர், மனதில் உறுதி வேண்டும், அவ்வளவுதாங்க. மனதில் உறுதி வேண்டும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, எண்ணியர் திண்ணியராக பிறங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே தான் என்ன சொல்றோன்னு சொன்னா, நினைச்சதெல்லாம் நடக்கும், ஆனா நடக்கிறதுக்கு ரெண்டே வழி இருக்கு. என்னென்ன நினைக்கிறது மாதிரி நடக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது அதை பத்தியே பேசணும், அதுக்காகவே செயலாக்கணும். எண்ணம், சொல், செயல், இந்த மூன்று ஒரே கோஆர்டினேஷன் லைன்ல போனா வெற்றி என்பது மிக ஈஸி. ரொம்ப அற்புதமான சமாச்சாரம், இது ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம மனசு என்ன பண்றேன்னா, இப்போ ஒன்று பேசுறோம், இங்க ஒன்று பேசுவோம், அடுத்து வேற ஒன்று நினைக்கிறோம், ரெண்டாவது பேசுற வேற, செய்யறது வேற. அப்ப எப்படி மூணு திசையில் இருக்கும்போது வெற்றி எப்படி ரீச் ஆக முடியும்? அதனால வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு என்ன தேவைன்னா, மன உறுதி தேவை. மன உறுதிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் தேவை. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. மிருகத்துக்கு நமக்கு நோ டிஃபரன்ஸ். ஏன்னா மிருகங்களுக்கு ஐந்தறிவு இருக்கு, மனிதனுக்கு தான் ஆறாவது ஆகிய மனம் என்ற அனுமான அறிவு, மனமங்கிற ஒன்று இருக்கு. பாக்கியில் அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே ஐந்தறிவு இருக்கு. என்னது இருக்கு? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், ஐந்து உணர்வத புலன்கள், ஐம்புலன்கள் இருக்குது. மனுஷனுக்கு தான் சிந்தனை ஆற்றல் கூட மனம் என்பது அனுமான அறிவு, பகுத்தறிவு, கருத்துணர்வு எப்படி வேணும் வச்சுக்கலாம். அது ஆறாவது சிறப்பிறகு தான் சிந்தனை மிக்கதா. மனிதனுக்கு தான் எல்லாமே சிந்திச்சு நல்லதை கெட்டதை பகுத்துணர்வு செயல்படக்கூடிய திறமை இருக்கிறதுனால மனதை வந்து கான்சன்ட்ரேஷன் மைண்ட் கொண்டு கண்டுபிடிச்ச ஞானிகள் எல்லாம் இதுக்கு ஒரு என்ன வழியை கண்டுபிடிக்கலாம், அலைவாங்கிட்டு இருக்க மனசுன்னு சொல்லிதான் தியானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. தியானம் என்பது அற்புதமான சமாச்சாரம். தியானம் மனது அப்புறம் வந்தோடனே இந்த மனதை எப்படி அடக்குறேன்னா, மனதினுடைய அலைச்சூழல்கள் நான்கு விதமான மன அலைச்சூழல் இருக்கு. ஒன்று பீட்டா வேவ்ஸ், பீட்டா உணர்ச்சி மையமான நிலைகள், ஒரு செகண்டுக்கு 14-40 cycles வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆல்பா வேவ்ஸ். ஆல்பா வேவ்ஸ்ங்கிறது அமைதி நிலைக்கு வர்றது. அமைதி நிலை வந்து 13-8 இருக்கும். அப்புறம் வந்து தீட்டா வேவ்ஸ், அது வந்து 7-4 வரைக்கும் இருக்கும். அப்புறம் டெல்டா வேவ்ஸ், அது வந்து 3-1 இருக்கும். இப்போ வந்து முதல்ல நம்ம இருக்கிறது வந்து பீட்டா வேவ்ஸ் இருக்கிறோம். அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கே மெடிடேஷன் தேவை, தியானம் அவசியமாக இருக்கு. அதுக்கு வந்து ஆல்பா வேவ்ஸ் கொண்டு வரலாம். ஆல்பா வேவ்ஸ் கொண்டு வந்தால் அமைதி நிலைக்கு வரும், சிந்திக்கலாம், நல்லது கெட்டதை உணர்ந்து செய்யலாம். அப்படி செய்ய வரும்போது நம்ம புரியும், ஓ இது கெட்டதா, இது ஒதுக்கிடலாம், இதுன்னு செய்யல. நன்மை தீமை இரண்டும் கண்டு நல்ல உடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு விளங்கும். அதுக்கடுத்தது இது ஒரு ப்ரீலிமினரி. அதுக்கடுத்தது போகும்போது இந்த பிரபஞ்ச தியானம் போகும்போது அது 7-4, அதாவது பிரபஞ்சம் என்பது நம்ம இதை தாண்டி யூனிவர்ஸ், அதில் போய் நின்று மனதை நிலைப்படுத்தி பார்க்கும் பொழுது 7-4 வரும். அப்போ மனம் வந்து விரிஞ்சிடும். அப்போ வந்து பிரபஞ்ச லெவலில் போகும்போது அதை வந்து தீட்டா வயசு ஆகுது. அப்போ வந்து என்னன்னா மனம் வந்து விரிந்து என்னாகன்னா அன்பும் கருணையும் மிக்கதான் மன விரிவாயிரு. அப்போ வந்து எந்த யார் என்ன தப்பணிந்தாலும் அவங்களையும் பகைவர்களையும் மன்னித்து நல்ல கூட ஏற்றக்கூடிய நல்ல விரிந்த மனப்பான்மை வந்துடும். அதுக்கு அடுத்தது மனம் இந்த விரிந்து பக்குவப்பட்ட நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக போய் நம்ம இருக்கும் பொழுது இறைநிலை, சுத்த வெளி, காரருள் கும்மிருட்டு, அதுதான் இறைநிலை. அதனோட நம்ம ஆன்மா ஒன்றுபடுத்தி அப்படியே தியானத்தில் இருக்கும் பொழுது 3-1 இந்த ஃப்ரீக்கு மென்டல் ஃப்ரீக்குவன்சி கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம உணர்வாளர்களுக்கு இந்த வந்து அப்பவும் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்ல தெளிவு இருக்கும். ஆழ்ந்த அமைதி இறைநிலையோடு ஒன்று கலந்து இதை வந்து இதில் போய் சேர்ந்ததுன்னா அங்கே வந்து என்னென்னா எண்ணம் அசையாது இருக்கு. இப்போ ஒரே இறைநிலை உணர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா பரவச நிலை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது மெய் மறந்து தன்னை மறந்து ஒன்றாய் இருக்கிறது தான் இறைநிலையை உணர்வு, வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு ஒன்றுமே இந்த இறைநிலையை உணர்ந்த அவங்க வந்து திரும்ப எடுத்து சொன்னா அவங்க எப்படி ஒரு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே டைம்ல வந்து கடவுளுக்கு உருவம் வர்றது காரணம் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போய் பரவசனிலேயே சித்த எல்லாமே ஞானிகள் எல்லாம் அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சதை வந்து எடுத்து பொதுமக்களுக்கு சொல்லும் பொழுது என்னன்னா, அது எப்படிப்பட்டிருக்கிறது பரவசனையை எடுத்து சொல்லாமல் விளங்காமல் விட்டுட்டாங்க. அது சொன்னதை அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் படைத்தார்ன்ற ஒரு படைப்பு தத்துவத்தை போட்டு எல்லாரும் ஒவ்வொரு உருவம் கொடுத்து அவங்கவுங்க நம்ம இப்போ நான் விரும்புகிறேன் ஒரு உருவம், நீங்கள் விரும்புகிறீங்க உருவம், இப்படி நமக்கு இஷ்டத்தப்பட்ட நம்ம உருவங்களுக்கே வந்து நான் கடவுளை கொடுத்து பெயரை வச்சு 1008 கடவுளை உண்டாக்கி சமுதாயத்தில் இருக்குது. அது விட்டுருங்க, அது வந்து இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. கடவுள் என்ன என்ன வேற என்ன, கடவுள் என்பது நம்ம தான் அருவமான நிலைதான், கடவுள் நிலைதான், இறை நிலைதான். அப்போ வந்து நம்ம இந்த பக்குவத்தை பெற்றுட்டா இந்த ஒன்றாய் மனம் என்ன வச்சுருங்களா, நம் மனம் விரிந்திருதுங்க. யோகத்தை அடைவதற்கு நான்கு வழிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகத்தவம், அகத்தாய்வு, குணநில பேரு, முழுமை பேரு, நாலு இருக்கு. அது அகத்தவம் என்பதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யோகாசனங்கள், உடற்பயிற்சிகள், அப்புறம் வந்து தவம், தியானம், இதெல்லாம் வந்து அகத்தவத்தை வரும். காய்கல்வி பயிற்சி, உயிருக்கான பயிற்சி, காய்கல்வி பயிற்சி, இந்த நாளும் சேர்ந்து தான் அகத்தவம். அகத்தாய்வு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தவம் செய்யறதுனா மனம் வலிமை பெறும், ஆனால் மனம் தூய்மை பெறாது. அதுதான் ஒரு முக்கியமான சமாச்சாரம். இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரில் அவர் நல்ல தவம் பண்ணி எக்கச்சக்கமான ஆற்றில் வாங்கினவர் தான். அவர் என்ன பண்ணுவார்னு எங்கேயாவது போய் சொன்னால் உடனே கோபப்பட்டு உடனே அந்த சாபம் கொடுத்துருவார். இப்போ ஒரு ஞானி என்பவர் வந்து சுமூகமாக இருந்து நல்ல அன்பும் கரணியமாக இருக்கக்கூடிய ஒரு மகான் அவர் கொடுத்து, அதனால் வந்து மன தூய்மை அடையணும். மன தூய்மை பெறுவதற்கு தான் அகத்தாய்வு. அகத்தாய்வில் நம்மளோட குறைகளை எல்லாம் நீக்கணும். குறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வான பாணி, வஞ்சம், இந்த ஆறு குணங்களும் மனிதனுக்கு இருக்குது. அது எப்பவுமே ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ சொல்கிறோம், நான் பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல, சாகும்போது ஒன்றும் கொண்டு போகிற போலன்னு சொல்கிறோம், ஆனால் அது தப்பு. பிறக்கும்போது என்ன கொண்டு வரங்கிறத தெரிஞ்சுங்க. அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று களங்கங்களை நம்ம கொண்டு வர்றோம். என்னது ஆணவம், ஆணவம்ங்கிறது நான் தான், நானுங்கிறது தான், தனதுங்கிற அதிகார பற்று, பொருள் பற்று, இந்த ரெண்டும் சேர்ந்தாச்சுனாலே அங்கே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்மன பான்மை, வஞ்சம்ங்கிற ஆறு குணங்களும் வந்துடும். இதை வந்து நீக்கிறதுக்காக தான் என்ன பண்ணும், அதாவது அப்பதுக்கிற சினம், பேராசை, சினம், இதெல்லாம் ஆறு குணங்களை வந்துச்சுன்னா அஞ்சு பழிச்செயல வரும். பொய், களவு, கொலை, கொள்ளை, கற்பழிப்புங்கிறதெல்லாம் அஞ்சு தீய பழிச்செயல்களும் வந்துடும். இத்தனையும் சேர்ந்தால் பதிவு கூட அதிகமாயிரும். பதிவு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செய்கிற செயல் எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஜெனட்டிக் சென்டரில் கருமையம், கருமையத்தில் பதிவாகிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பசுவை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், பசு வந்து ஒரு 8 நீளத்தில் இருக்குது, 5 உயரத்தில் இருக்குன்னா, அது நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா கொசு மாதிரி தெரியும். அந்த கண்ணிலேயே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்னன்னா, அடுத்த டைமில் இந்த ஜீவகாந்த ஆற்றில் உள்ளே போகும்போது மூளையில் போகும்போது புள்ளி அளவில் ஆயிடும். புள்ளியில் வந்து அந்த ஜீவகாந்தோடு போய் சேர்ந்து கருமையத்தில் சேர்ந்து, கருமையம் என்பது உயிர் மையம் எங்கே இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு, அதாவது உடல், அந்த உடலை நீள வாக்கத்தில் பாதி எடுத்து குறுக்கு வாக்கில் பாதி எடுத்து சென்ற கோடு பட்டிங்கன்னா அது மையத்தில் இருக்குது. அது மையம் பொதுவாக எல்லா உயிர் ஜனங்க மனிதனுக்கு எங்கே இருக்குன்னா, நம்ம ஆசனம் ஆயிருக்கலாம், அதுக்கு மேலே ஒரு இந்த ஸ்பினல் காலம், முதுகுத்தண்டு வழியை கீழே வந்து முடியுது பார்த்தீங்களா, அதுதான் மூலாதாரம், அது ஜெனட்டிக் சென்டர், இதுதான் அங்கே தான் உயிர் மையம் இருக்குது. அங்கே தான் உயிர் மையம் கொண்டிருக்கிற நம்முடைய உடலினுடைய உயிர் மையம், அதுக்கு பேர் சொல்லுவாங்க குண்டலினி சக்தி. உயிர் சக்தி வந்து குண்டலினி சக்தின்னு தத்துவத்தில் சொல்லுவாங்க. அந்த குண்டலினி சக்தியை கொண்டு வந்து பூர்வ மத்தியில் வச்சு நம்ம உணர்வு ஆகும்போது தான் தவத்திற்கு முதல் படி, அறிவிற்கு முதல் படி, மனிதன் வந்து உயர்வதற்கான முதற் படி. அப்போ வந்து ஆக்கியனை தவம், அதற்கு அடுத்தது துரியத்துக்கு தலை வச்சு கொண்டு போனால் துரிய தவம், அப்புறம் வந்து துரியாதீதம், சுத்த வெளியோட போய் நிறைய தவங்கள் இருக்கு. இந்த தவங்களில் போய் மென்டல் ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணியாச்சுன்னா மனிதன் வந்து நல்லா பக்குவம் அடைஞ்சிருவான், மனிதன் தெளிவடைஞ்சிருவான், குறைகள் எல்லாம் நீங்கிரும். குறைகள் அடைஞ்ச மனிதன் கடவுளுக்கு அணியாயிருவான். அதற்கு இந்த யோகம் என்றால், யோகம்ங்கிற நாளே வார்த்தை தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ யோகம் என்பது எப்படி இருக்கும்னா, அதாவது நான்கு வயல் இனிமையாக இருக்கணும், ஆர்வணி இருக்கணும், எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உடலுக்கும் உயிருக்கும் இனிமையாக இருக்கணும், உயிருக்கும் மனதிற்கும் இனிமையாக இருக்கணும், தனக்கும் சமுதாயத்திற்கு இனிமையாக இருக்கணும், தனக்கும் இயற்கைக்கும் இனிமையாக இருக்கணும். அப்போ இந்த இனிமையான எல்லாத்தையும் கொண்டு இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தான் மனிதனுடைய வாழ்வு யோக வாழ்வாகும். யோக வாழ்விலிருந்து மனிதனும் இந்த இதிலிருந்து மாண்பு பெற்று உணர்ந்து இறைநிலையை உணரலாம். இறைநிலை ஆகி இறைநிலை உணர்ந்து வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி, மனநிறைவு, அதாவது பொறாமப்படாமல், ஒருத்தனை பார்த்து பொறாமப்படாமல், ஒன்றுபடாமல், மனநிறைவோடு என்ன இருக்குதோ வச்சு மனநிறைவோடு, மகிழ்ச்சியோடு, வெற்றியோடு வாழலாம் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் என்பதை பற்றி எடுத்து சொன்னவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவமையம் மற்றும் ஆன்மீக கல்வி நிலைய திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
அன்பு நேயர்களே, பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கடிதம் எழுதுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நிகழ்ச்சிகளை கேட்பதோடு உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இது நம் சமுதாய வானொலி. கருத்துக்களை தெரிவிப்பதோடு நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சமுதாயத்தின் மேம்பாட்டில் உங்கள் பங்களிப்பை முன்னிறுத்துங்கள், மேம்படுத்துங்கள். 107.4 எப்பவும் இதை கேளுங்கள்.